எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவர்.
ஆமா ஆண்டவரே,
தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே,
ஆமாப்பா,
நீரே எங்கள் இரட்சகரையா.
ஆமா ஆண்டவரே,
நீரே எங்கள் ஆண்டவரையா.
ஆமா ஆண்டவரே,
தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயா.
ஆமென்.
ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்கள் இதய தெய்வம் ஐயா. சபையின் ஆண்டவர் நீர்தான். உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே செய்யப்படும். நீர் மகிழ வேண்டும் ஆண்டவரே, நீர் மகிமைப்பட வேண்டும் ஐயா. எங்கள் கூடுகைகளில் எல்லாம் நீர் மகிழ வேண்டும், நீர் மகிமைப்பட வேண்டும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதா. ஆவியா எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் போல உம்முடைய வார்த்தைகள், சத்திய வசனங்கள் எங்கள் இருதயங்களிலே விழுந்து நல்ல விளைச்சலை, நல்ல பலனை கொடுங்க. நீர் எங்களுக்குள்ளே கிரிய செய்ய வேண்டும் என்று பண்டாடு. ஹோலி ஸ்பிரிட், எங்களை நடத்துங்க. தேவ சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தாவுக்காரம் Thank you, Holy Spirit. காலங்களை கடினமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தரை தேட வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கஷ்டங்கள் சிரமங்களை பாராமல் தேவ சமூகத்தை தேடி வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாவே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சித்தமானால் சீக்கிரமாய் இந்த நாளில் உங்களை வீட்டுக் கடுப்பில் சொல்லி யோசிக்கிறேன். சரி, என்னோடு கூட திருப்புகள் இந்த செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் என்ன படுத்திக் கொள்ளுங்க. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம், அதிலிருந்து ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போறோம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம், அதில் 9-10 வசனங்களை வாசிப்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம், அதுல 9-10 வசனங்களை வாசி கேட்போம்.
போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அங்கே அவன் ஒரு கெவிக்குள் போய்
தங்கினான்.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். எலியா என்கிற தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பழையப்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள்ளே எலியா என்பவர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். He was a mighty prophet in the Old Testament. He was a different person. அவருடைய உடுப்பு வித்தியாசம், அவருடைய ஊழிய வித்தியாசம், அவருடைய உணவு வித்தியாசம், வித்தியாசமான ஒரு மனுஷன். ஆண்டவருக்கென்று வல்லமையான காரியங்களை, வல்லமையான செயல்களை புரிந்த ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். சோ ஒரு கட்டத்தில் அவர் இஸ்ரவேல் என்கின்ற ஆகாப் ராஜாவுடைய மறைவுக்கு பயந்து வனாந்திரத்துக்கு ஓடி போய் அந்த வராந்திரத்திலே ஒரு சூரிய செடிக்கு கீழே அவர் படுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு அதிகமாக தெரிந்த காரியம். படுத்திருந்து அவர் சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும். என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி வாயிலிருந்து வந்த வார்த்தைகளா இவைகள் என்று நமக்கு எண்ண தோணுகிறது. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி சகல ஜனங்களையும் கர்த்தரே தெய்வம் என்று தொழுது கொள்ள வைத்தவர். சொல்ல போனால் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவனை விட்டு பின்வாங்கி தேவனுக்கு தூரமாக இருந்த நேரத்தில் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் பக்கமாக திருப்பி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அற்புதம் செய்த இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இப்பொழுது சொல்லுகிறாரு, போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும். ஐ குட் டை, இட் இஸ் எனஃப், போதும், நான் சாக வேண்டும். என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறார், நல்லவன் அல்ல அப்படி என்கின்ற. சோ இவரை கவனிங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், சாப்பிடுறான். அந்த ஆகாரத்து பலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரப்பிற்கிற பர்வதம் மட்டும் போயிருக்கிறார். சோ இவர் இப்படியாக வனாந்திரத்துக்கு ஓடி சூரிய செடியில படுத்திருந்தது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய சித்தமும் அல்ல. இயேசுவேலுக்கு பயந்து போய் ஓடி போய் அவர் மனம் சலித்து அவர் சூரிய செடிகளை படுத்திருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் அவருடைய வாழ்வில் தொடர்கிறதை நாம் பார்க்க முடியாதாக இருக்கிறது. என கரிமானவர்களே, அப்படியாய் 40 நாட்கள் அவன் இரவும் பகலும் நடந்து பிரயாணம் செய்து ஒரு நேர போஜனத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரப்பென்கின்ற பர்வத்துக்கிட்ட வந்து ஒரு கெமிக்குள்ள போய் படுத்திருக்கான். அந்த நேரத்தில் தான் தேவன் அவனோட பேசுறான். என்ன கேட்கிறாரு, எலியாவே இங்க உனக்கு என்னப்பா வேலை? சோ வை டு யூ கம் ஹியர், ஏன் இங்க வந்தாய், உனக்கு இங்க என்ன வேலை? அப்படியானால் தேவனுடைய சித்தப்படி அல்ல அவன் வந்தது என்பது நமக்கு தெளிவாக. சரி, அது போகட்டும். ஆனா இங்கே உனக்கு என்ன வேலை என்று தேவன் கேள்வி கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் எலியாவை பார்த்து இங்கே உனக்கு என்ன வேலை, என்ன காரியம் என்று கேட்ட போது அவர் என்ன சொல்றாரு, உடனே என்ன சொல்றாரு, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உமக்காக நான் மிகவும் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உண்மை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள், பலிபுடங்களை இடித்தார்கள், தீக்கதர்சிகளை கொன்றார்கள். நான் ஒருத்தர் மாத்திரம்தான் மீதியாக இருக்கிறேன், இப்ப என்னையும் கொல்ல தேடுகிறார்கள். ஆனால் நான் உமக்கென்று வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், ஆனால் என்னையும் கொலை செய்ய தேடுகிறாள் இஸ்ரவேல் அப்படி என்று அவர் சொல்றார். சோ இந்த வசனம் திரும்ப படிங்க, 10 வசனம் திரும்ப வாசிங்க.
அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இதமான வேளையிலே ஒரு கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போறோம். நமது வைராக்கியங்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்று இதெலியா அவர் தீர்க்கதரிசி சொல்றார். சோ இந்த மாலை வேளையிலே நமது வைராக்கியங்கள் அல்லது நமக்கு இருக்க வேண்டிய வைராக்கியங்கள் அல்லது ஆவிக்குரிய வைராக்கியங்கள் என்கிற தலைப்பிலே சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பேசலாம் என்று ஆண்டவருக்குள்ள வரும்புற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வைராக்கியங்கள், பொதுவாக எல்லா மனுஷர்களுக்குள்ளே சில வைராக்கியங்கள் இருக்கத்தான் செய்யறது. என கருமானவர்களே, சிலருக்கு மத வைராக்கியம் இருக்கு, சிலருக்கு பாரம்பரியங்களை குறித்த வைராக்கியம், சிலர் கட்சிக்காக கழகங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுறார்,
இன்னும் சிலர் மண்ணுக்காக பெண்ணுக்காகவும் வைராக்கியம் பாராட்டுறதை கடந்த கால சரித்திரங்களில் நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இவைகளெல்லாம் வெள்ளிடுமலை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய வைராக்கியங்கள் அல்லது இருந்தாக வேண்டிய வைராக்கியங்களை குறித்து இந்த வாழை வேளையிலே நாம் சுருக்கமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பார்க்க போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அந்த எலியாவின் ஆவி நமக்குள்ளும் இந்த மாலை வேளையிலே வந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சேனைகளை கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன். என கருமானவர்களே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே வைராக்கியங்கள் உண்டா? அப்படி இருந்தால் அவைகள் எப்படிப்பட்ட வைராக்கியங்கள் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கட்டத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தினால் சபையை துன்பப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தி சபையை பாழாக்கி சபைகளிலே இருந்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை வேதனைப்படுத்தி கட்டி சிறைகளிலே கொண்டு அவன் தள்ளினதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று அவரே சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தினால் நான் சபையை துன்பப்படுத்தினேன். அப்படியானால் கர்த்தருடைய பரிசுத்தமான்களை அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் துன்பப்படுத்தினதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ளே இருந்த பாரம்பரியங்களை குறித்து, தன்னுடைய முன்னோர்கள் தனக்கு சொன்ன சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்த பக்தி வைராக்கியம் சபையில் இருந்த பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துறது சொல்லி அவரே சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் எல்லாருக்கும் வைராக்கியம் உண்டு என்று நான் அறிவேன். ஆனால் இஸ்ரவேல் எல்லாருக்கும் தேவனை குறித்த வைராக்கியம் உண்டு என்பதை அறிவேன், ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்றும் அந்த பழுத்த தேவ மனுஷன் சொல்றது என சிந்திக்க வைக்கிறது. இஸ்ரவேல் எல்லாருக்கும் தேவனை குறித்த வைராக்கியம் இருக்குது, ஆனால் அது சரியான வைராக்கியம் அல்ல. அவர் சொல்றாரு, அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, அது சரியான ஆவிக்குரிய வைராக்கியம் அல்ல. அவர்களுக்குள்ள வைராக்கியம் இருக்குது, ஆனா அது சரியான வைராக்கியம் அல்ல. இந்த மாலை வேளையிலே நானும் சொல்லுவேன், நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள் என்ன, நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள் எப்படிப்பட்டது, அது சத்தியத்தின்படியான வைராக்கியமா அல்லது அது ஆவிக்கேற்ற வைராக்கியமா அல்லது நமக்கு இருக்க வேண்டிய வைராக்கியமா என்பதை குறித்து இந்த சாயங்கால வேளையிலே சற்று நின்று நிதானித்து சிந்தித்து சீதூக்கி பார்க்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, பலர் பல காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி அந்த வைராக்கியத்துக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கதையும் நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்க வேண்டிய வைராக்கியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த மாலை வேளையிலே நாம் பார்த்து நாம் கருத்து சொல்ல போறோம். இப்ப என்ன கவனிங்க, மூன்று விதமான வைராக்கியங்களை குறித்து வேதம் நமக்கு வெளிப்படையாக போதிக்குது. இந்த சாயங்கால வேளையிலே அந்த மூன்று விதமான வைராக்கியங்களை நாம் பார்த்து அவைகளுக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாம் கடந்து செல்வோமாக இருந்தால் இந்த கஷ்டமான கால நிலையிலும் கர்த்தருடைய பாதத்திலே தேடி வந்த நம்மை அவர் மறுபடியும் அனுப்ப மாட்டார் என்று கர்த்தருக்குள்ளே உறுதியாக நான் விசுவாசிக்கிறேன். அந்த மூன்று விதமான வைராக்கியங்களுக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் கருத்தாக எல்லோரும் நாம் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோபு எழுதின 4வது அதிகாரம், யாக்கோபு நிருபம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. யாக்கோபு மிக முக்கியமான ஒரு வசனம், செய்தி எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு நிருபர் 4வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நான் சத்தமாய் வாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நான் வாசி கேட்போம். வாசி.
விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகி என்று அறியீர்களா?
விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று
அறியீர்களா?
அறியீர்களான்னு சொல்லி இந்த வசனம் யாருக்கு சொல்லப்படுது தெரியுமா? என்ன கவனிங்க, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல முடியுமா? கொய்ய யோசிங்க. Open your spiritual eyes to understand the truth. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொல்லி உலகத்தில் இருக்கும் மக்களுக்கு எழுதப்பட மாட்டது. உலகத்தில் இருந்து உள்ளே வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீயும் நானும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்பர் டூ, விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுறபடியால், இப்ப என்ன கவனிங்க, உலகத்தை சிநேகிக்கிற சிநேகம் தேவனுக்கு முன்பாக ஒரு விபசாரம் என்பதை நீங்க மறக்க கூடாது. ஹலோ, விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே உலக சிநேகமும் விபசாரத்துக்கு ஒத்த பாவம் என்பதை நாம மறக்க கூடாது. இன்னைக்கு அதே தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கள் சோத்து நம்ம விபசாரம் செய்யறதில்ல, ஆனால் உலகத்தை சிநேகிக்கிற சிநேகம் நமக்குள்ள இருக்குது. உலகத்திலே சபையை கண்டே சபைக்குள்ள உலகத்தையும் கண்டேன் என்றார் ஒரு வருஷத்தவர். ஹலோ, உலகத்திலே சபையை கண்டே சபைக்குள்ளே உலகத்தையும் கண்டேன் என்றார் ஒரு பரிசுத்தவர். யா, நீ உலகத்தில் இருந்து உள்ள வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துற. அந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலக்கி ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்கார் என்பதை நினைவில் வச்சுக்கொள். உலகத்தவர்கள் வாழ்றது போல நீயும் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறது மகாபெரிய பாவம் என்பதை நீ மறக்க கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது விபசாரத்துக்கு சரியானது என்பதை நாம மறக்க கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், இந்த உலகத்தில் இருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்து தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நாம் மறக்கக்கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர், நாம் ஆண்டவருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவர். எதற்கு பிரிக்கப்பட்டிருக்கிறோம்? என்றென்றைக்கும் தேவாதி தேவனோடு வாழுவதற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். ஐயா, ஒரு கொஞ்ச காலம் அல்ல, ஒரு கொஞ்ச நாட்கள் அல்ல, கொஞ்ச வருஷம் அல்ல, என்றென்றைக்கும் சதா காலங்களாய், வருஷா வருஷமாய், யுகா யுகமாய், என்றென்றைக்கும் முடிவில்லாமல், என்றென்று முடிவில்லாமல், என்றென்றைக்கும் சதா காலங்களும் தன்னோடு வாழ்வதற்காய், தான் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவாதி தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆகவே நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தின் பாவத்துக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அசுத்தங்களுக்கு விரோதமாக போராடுறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்துக்கு தலைவணங்காத பரிசுத்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதற்கு தான் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த வைராக்கியம் நமக்குள்ள வந்துவிட்டால் நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டிய பிரகாரமாக வாழ முடியும். பாருங்க, நானலை போல அங்கும் இங்குமாக அப்படியும் இப்படியுமாக வளைந்தும் நெளிந்தும் குலைந்தும் ஆண்டவரோடும் உலகத்தோடும் ஒத்து நாம் வாழ மாட்டோம். ஏனென்றால் நமக்குள்ள சரியான வைராக்கியம் இருக்கிறபடியால் அந்த வைராக்கியம் தேவ ஆவினாலே கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை தூக்கி நிறுத்துகிறது. பாரு, படிங்க நாலாவது வசனத்திற்கு. விபசாரிகளே,
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு
உலகத்துக்கு சிநேகனாக இருக்கிற விரும்புகிறவன் தேவன் விருப்பமோ இரு. உலகத்தை சிநேக விருப்பம் என்றால் விரும்பு, உலகத்தை நேசிக்க விருப்பம் என்றால் நேசி. ஆனால் அது தேவனுக்கு விரோதமான பகை. தேவனை பகைத்து வாழ்ந்தவன் யார்? தேவனை பகைத்து வாழ்ந்தவன் யார்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாக மாறுகிறான். ஆகவேதான் இயேசு இப்படி சொன்னாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்கள் அனுக்கூடான். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியுமோ? ஒரே நேரத்தில் ரெண்டு எஜமானையும் சேவிக்க முடியுமோ? உலகத்தையும் ஆண்டவரையும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷன் சேவிக்க முடியுமோ? ஒன்று நாம் உலகத்தை சேவிக்க வேண்டும் அல்லது உண்மையாக ஆண்டவரை சேவிக்கும். Take a decision in your heart to follow Christ with your whole heart and mind and soul. God is alive. Sitting on the throne. சிங்காசனத்தில் everything under his control. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. டிசம்பர் மாதம் 21st ஏதோ நடக்க போகுதா? எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, ஒரு விதமான பயம். படித்தவர்கள் விஞ்ஞானிகளுக்குள்ளேயும் பல பரபரப்பு, ஏதோ உண்டாக போகுதா, நடக்க போதா, ஏதெல்லாம் சொல்றாங்க. ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி எல்லாமே விஞ்ஞானிகள் எல்லாம் கருத்து வர என்னங்க என்னங்க ஏதோ நடந்தால் என்ன, நடக்காவிட்டா என்ன? நாம எல்லாமே நம்ம ஆண்டவுடைய கரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்பதை தேவட பிள்ளைகளாக நீயும் நானும் அறிந்திருந்தால், விசுவாசித்தால், அவர்கள் கலங்கிறது போல நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லையே. விஞ்ஞானிகள் கலங்கலாம், அறிவாளிகள் குழம்பலாம், தேச தலைவர்களும் பயப்படலாம், ஆனா தேவடைய பிள்ளைகளுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் அறியாமல் இந்த உலகத்துல ஒன்றும் நடக்கவே நடக்காது. பூமியிலும் சரி, வானத்திலும் சரி, பூமிக்கு கீழே பாதாளத்திலும் சரி, தேவனை அறியாமல் ஒன்றுமே நடக்காத. எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். எனக்கருவான தேவனுடைய ஜனங்களே, உலக சிநேகிதத்தை விட்டு உண்மையாக ஆண்டவரை சிநேகிக்க நம்முடைய இருதயத்தில் நாம தீர்மானம் கொள்ளும். ஏதாவது ஒன்று திடீர் நடந்து விட்டால் உன் நிலைமை என்ன? ஏதாவது ஒன்று சடுதியாக நடந்து விட்டால் உடைய ஆத்மா எங்கே போகும்? யோசித்துப்பா, உன் நிலைமை என்ன? உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன? நீ தேவனோடு வச்சிருக்கிற உறவு என்ன? உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்க அச்சியம் என்ன? நீ எங்கே நிற்கிறாய், என்ன செய்கிறாய், எங்கே போகிறாய்? அஜாபசத்தபடி
இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாங்கியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணா சொல்லுகிறது
நினைக்கிறீர்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அஜாபசரத்தை, 4 அஜாபசரம். எல்லாரும் சேர்ந்து நான் வாசிப்போம். இன்று நான் சொல்ல போற தயவு செய்து இந்த 5 வசனத்தை உங்களுடைய இருதயத்துல பாடமாட்டீங்க. By heart, hello. Don't lose your mind here and there when you're sitting here. Right now, you have to listen to the message. தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி உடைய சிந்தனை அங்கும் இங்கும் அலைபாய விடாத. பிசாசு உடைய மைண்டை மேய்கிறதுக்கு இடம் கொடுக்காது. Accept the word as the word of God. Submit to the word of God. Come to the right place. Come to follow Christ. This is the time to do something for the Lord. Don't lose your time. Don't lose your life. நாலாவது அதிகாரம். எனக்கு தெரியும் ஒரு சிலருடைய மைண்ட் பிசாசு மேய்கிறார். மைண்ட் எங்கேயும் அலைஞ்சு கொண்டிருக்கு. இது பிசாசோட தந்திரம். நீங்க வளர முடியாது. அப்படி உங்களோட மைண்ட பிசாசு மேய்கிறதுக்கு கண்டங்களை எல்லாம் கொண்டு போறதுக்கு உங்களோட மைண்ட நீங்க லூஸ் பண்ணுவீங்களா இருந்தா நீங்க வளர முடியாது. ஆண்டவருக்கு என்று வாழ முடியாது. கர்த்தருக்கு என்று வைராக்கியம் பாராட்ட முடியாது. தேவட வழிகளை நடக்க முடியாது. தேவட திட்டங்களை அறிய முடியாது. தேவ வசனத்தின் ரகசியங்களையும் ஆழங்களையும் அறிய முடியாது. நெருக்கங்கள் வரும், அப்பொழுது என்ன செய்வோம், எங்கே ஓடுவோம்? நான் கூப்பிடும் பொழுது நீ கேளாது போல இருந்தாய், நீ கூப்பிடும் பொழுது நானும் கேளாத போல இருப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரே. தகுப்பு எல்லாரும் சேர்ந்து தன் 5 வசனத்தை வாசிப்போமா? தயவு செய்து நான் உங்களுக்கு அன்பா கேட்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்றேன். இது 5 வசனத்தை இன்றைக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணு. பை ஹார்ட் பண்ணு. டேக் த வேர்ட் இன் யுவர் ஹார்ட். இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை சுமந்துகொள். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளாலே நிரப்பு. அவருடைய தேவன் அருளிய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறவருடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஐந்தாவது வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்கப்பா, எல்லாம் சேர்ந்து வாசி. நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி உடையவராய் இருக்கிறார் என்று
நினைக்கிறீர்களா?
திரும்ப ஒருக்கா வாசிங்க. நம்மிலே
வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
மறந்துடாதே. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட தம்பிமாறு, தங்கச்சிமாறு, அக்கா மாறு, அண்ணா மாறு, நான் சொல்ற சத்தியம் என்றால் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வைராக்கிய வாஞ்சி உடையவரா. Do you know about that? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு கண நீ யோசித்து பார்த்திருக்கிறியா? ரட்சிக்கப்பட்ட போது தேவ ஆவியானவர் உனக்குள்ள வந்தார்லவா? உனக்குள்ள வந்திருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் என்பதை குறித்து நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? ஐயா, அப்போஸ்தலருக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் எனக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அதே ஆவியானவர் தான் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். ஆகவே அவர்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் நமக்குள்ள இல்லாமல் போனது என்ன? எங்கே தொலைத்து விட்டோம்? எங்கே தவறிவிட்டோம்? எங்கே பாதை மாறிவிட்டோம்? எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? காலம் போகுது. 2012 ஆண்டு இப்பதான் நியூ இயர் சேஸ் வச்சது போல இருக்குது. பார்த்தா December 13 2012 முடிஞ்சு 13 வரும். இவ்வளவு வேகமா காலம் போயிடுது. அப்போ இவ்வளவு வேகமாக வருஷம் போயிடுது. பிகாஸ் வி ஆர் சோ பிஸி. மறந்துடாதே, உங்களுடைய லைஃப்ல இருந்து ஒரு வருஷம் குறைஞ்சிட்டு, என்னுடைய லைஃப்ல ஒரு வருஷம் குறைஞ்சிட்டு, ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆயுளும் குறைஞ்சிட்டே இருக்கு. The life is a gift of God. Do you know about that? வாழ்வு ஒரு தேவனுடைய ஈவு என்பதை மறக்காது. உடைய ஜீவ சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதும் மறக்காது. உடைய உருவாக்கின தேவனை மறவாது. உனக்கு உரு கொடுத்த இந்த பூமிக்கு அனுப்பின இறைவனை, தேவனை மறவாதே. Come to the right place. இந்த பாலை வேளையிலே மூன்று விதமான வைராக்கியங்களை குறித்து நாம் சீக்கிரமாய் பார்த்து அந்த வார்த்தைகளுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து இந்த ஓபன் ஹார்ட், திறந்த இருதயத்தோடு மனப்பூர்வமாக ஆண்டோட வசனத்துக்கு நம்மை கையெழுப்பு கையளிப்பு. என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் எவ்வளவு நலமா இருக்கும். அப்பொழுது சமாதான நதியை போல உடைய வாழ்விலே புரண்டு ஓடும் என்றார் ஏசாய தீர்க்கதரிசியின் மகன். மூன்று விதமான வைராக்கியங்களை குறித்து நாம் சீக்கிரமாய் பார்க்க போறோம். இப்ப திரும்பபடியும் ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 10 சீக்கிரமா.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக
வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். முதலாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய வைராக்கியம் No. 1, தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். ஹலோ, No. 1, நமக்குள்ளே இருக்க வேண்டிய வைராக்கியம் என்னவென்றால் தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எங்கு வைராக்கியமா இருக்கிறோம்? சரி, நாம பகையில வைராக்கியமா இருக்கணும். சில நேரத்தில் நாம செய்கிற ஜபங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதது போல தோணும். சில நேரத்தில் நாம பாடுற பாட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத போல தோணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பகையில வைராக்கியமாக இருக்கிறது ஆண்டவருடைய இருதயத்துக்கு வேதனையாக இருக்கார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். பொதுவாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவனை குறித்த வைராக்கியம் இல்லாததுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்று தெரியுமா? ஹலோ, ஐ நோ யூ பிலீவ் இன் காட், நீங்க தேவனை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் இல்லாததுக்கு அடிப்படை காரணங்கள் உண்டு என்று தெரியுமா? நாம பரதரிப்பு ஞானசாமி எடுத்திருக்கிறோம், ஆனா இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாம இருக்கும். மேல்விட்ட அறையில் அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட போது என்னே வளராய், என்னே பலம், உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் அவர்கள் தரிப்பிக்கப்பட்ட போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சூழ்ந்திருக்க, ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடி ஒழித்து இயேசுவை மறுதளித்த அதே பேதுரு இதற்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று இந்த துணிவும் இந்த தைரியமும் இந்த வைராக்கியமும் இந்த பலமும் எங்கே இருந்து வந்தது? அதே பேதுருதா. கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக ஓடி ஒளிச்சவன், ஒரு பெண்ணுக்காக ஓடி ஒளிச்சவன், ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சவால் விட்டு சொல்றோம் பாருங்க. அதே ஜனங்களுக்கு இந்த தைரியம், இந்த வைராக்கியம், இந்த பலம், இந்த துணிவு எங்கே இருந்து வந்தது? ரகசியம் என்னவென்றால், அவன் பெற்ற ஆவியின் அபிஷேகம். பீப்பிள், நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீ இயேசுவை நம்பி பாவத்துக்கு மனம் திரும்பி ஞானசாரம் எடுத்திருக்கிறாய், ஸ்தோத்திரம், அது தேவனுடைய செயலை. ஆனா நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, ஏன் உனக்கு ஆண்டவரை குறித்து சரியான வைராக்கியம் இல்லை தெரியுமா? ஏன் ஆண்டவரை குறித்து உனக்கு சரியான வைராக்கியம் இல்லை தெரியுமா? நீ இன்னும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாய். தம்பிமாறு, தங்கச்சிமாறு, அக்கா மாறு, அண்ணமாறு, இது ஒரு அனுபவம். ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை, 25 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவோட வருகை குறித்து சொல்லும் பொழுது, எல்லாருக்கும் தெரியும், 10 கன்னிகைகள், 10 வேர்ஜின், இட்ஸ் எ பாப்புலர் ஸ்டோரி, எல்லாருக்கும் தெரியும், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் வச்சிருந்தாங்க, புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய். சரி, இப்ப என்ன கவனிங்க, புத்தி இல்லாதவர்கள் என்ன அடிப்படையில் கணிக்கப்பட்டிருக்கு? ஹலோ, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் சொல்லி என்ன அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு? அவர்கள் புத்தி இல்லாதவர்களாக போனதுக்கு காரணம் அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நிறைவே பெறாமல் இருந்ததே காரணம். விளக்கு இருந்தது, எண்ணெய் இல்லை. என்ன, எதை குறிக்கிறது? ஆவியானவருடைய அபிஷேகத்து, பரிசுத்தாவுடைய நிறைவை குறிக்கிறது. புத்தி இல்லாத 5 கன்னிகைகளுக்கும் இயேசு திரும்ப வருவார் என்கின்றது சத்தியம் தெரிஞ்சிருந்திருக்கு. புத்தி இல்லாத 5 கன்னிகைகளுக்கும் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்று காத்தும் இருந்திருக்கிறார்களே. ஆனால் எண்ணெய் இல்லை. ஆகவே புத்தி இல்லாதவங்க சொன்னது மட்டுமில்லை, உங்களை அறியேன் என்று சொல்ற அளவுக்கு அதை உணரவே பயம், அதை யோசிக்கவே பயமா இருக்கு. உங்களை அறியேன் என்று இயேசு சொன்னால் அதை விட ஒரு ஒரு அதுக்கு மேல என்னத்தை நாம கற்பனை பண்றது? There's no any appeal to the word of God. அதுக்கு பின்பா நாம எந்த நீதிமன்றத்துக்கு போறது, எந்த ஜட்ஜிட்ட போறது, யாரை பிடிக்கிறது, பரலோகத்துக்குள்ள போறதுக்கு, பாதாளத்துக்கு தப்பிக்கிறதுக்கு, நரக வேதனைக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? ஆகவே தம்பிமார் தங்கச்சிமார் சொல்ற கேளுங்க, எங்க ஓடுறீங்க, என்ன செய்றீங்க? உன் வாழ்க்கை பொறுமதி தெரியுமா உனக்கு? உன் ஆத்துமாட விலை தெரியுமா உனக்கு? உன் ஆத்துமாவை நரகத்துக்கு விலக்கி காப்பதற்காக ஆண்டவர் செய்த சிலுவ தியாகத்தை மறப்பாயோ? அதை மறந்து கண் செருகி போன கூடைகளை போல சிற்றின்பங்களிலே சிக்கி கிடப்பாயோ? சொல்ல கேளு. Take a time to sit at the feet of Christ to fill with the power of the Holy Spirit. தேரப்படுத்த ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் ஆராப்புங்க, என் அசுத்தங்கள் எல்லாம் அகன்று போகட்டும், எனக்குள் ஒரு புதிய ஆரம்பம் ஆக வேண்டும், ஒரு புதிய ஆரம்பம் என்ற வாழ்வில் ஆரம்பமாக வேண்டும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உம்முடைய ஆவியால் தான் ஆகும்படி நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். ஆகவே இந்த பாவனர் இந்த உலகத்திலே உமக்கென்று வாழ்கிறது, உமக்கென்று வைராக்கியமாக வாழ உம்முடைய ஆவியின் நிறைவு, உம்முடைய ஆவியின் பிரவாகம் எனக்கு வேணுமையா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகப்பட மாட்டேன் என்றார் யாக்கோ. அதே தேவனுடைய பாதத்தை பிடிச்சி நீங்க நீர் என்னை அபிஷேகித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அல்லது இந்த பொல்லாத உலகத்தில் நீ ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கிய காட்டுறது இம்பாசிபிள். உன் சுய பலத்திலே ஏதோ வரட்டு வைராக்கியம் பாராட்டிடக்கூடாது. இது நிக்க மறுபக்கத்தில் தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன என்ன சொல்ற கவனிங்க, அவருடைய இருதயத்தை எது பாதிக்குதோ அது உன்னுடைய இருதயத்தை பாதிக்க. ஹலோ, அவருடைய உள்ளத்தை எது உடைக்கணும் அது உன்னுடைய உள்ளத்தை உடைக்கணும். அதுதான் தேவன் மேலே வச்சிருக்கிற வைராக்கியம். எனக்கு என்ன போச்சு? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மற்றவங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. I have been saved. அவருடைய இருதயத்தை எது வேதனைப்படுத்ததோ அது உன்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துமா இருந்தால் நீ ஆண்டவரை குறித்து வைராக்கியம் பாராட்டுன்னு சொல்லு. மட்டுமல்ல, கர்த்தருக்கத்தினை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய வாக்கிய வார்த்தைகளின்படி வாழ தன்னை விட்டுக் கொடுத்து தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தவன் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டான். அதை விட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஒருவேளை பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், யாராலும் ஆண்டவருக்கு தலை நிமிந்து வாழ முடியாம பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை புதுப்பிக்காம ஒரு நாள் அனுபவத்திலேயே ஓட்டிக்கொண்டு இருக்கமாக இருந்தார் நம்ம ஆண்டவருக்கு வைராக்கியம் பாட்டோம். பீப்பிள், நான் பேசிட்டே போகலாம், பட் ஐ ஸ்பீக் தி ட்ரூத். நீ ஆராதிக்கிற ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டோட இருதயத்தில் தீர்மானம். பாவத்தை விட்டு விலகு, கர்த்தருடைய சித்தங்களுக்கும் திட்டங்களுக்கும் உன்னை ஒப்புக்கொடு. ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாக கடந்து போ. கீப் இட் யுவர் மைண்ட் டீப். அடுத்த வைராக்கியத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை டச் பண்ணிட்டு போறேன். அந்த முதலாம் வசனத்தின்படி 19 அதிகாரத்தில் சீக்கிரம் செய்யலாம்.
எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால்
அவன்
வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமா போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறேன், நல்லவன் அல்ல என்று சொல்லி.
யார் இந்த வார்த்தைகளை சொன்னது? அதே எலியாதான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்று சொன்ன அதே எலியாதான் சொல்றாரு, போதும் கர்த்தாவே நான் சாக வேணும். இப்ப இன்னும் ஒரு காரியத்தை நீங்க சொல்லணும், அவன் போதும் கர்த்தாவே என்று சொன்ன வார்த்தை அவனுக்கு ஏதோ வேலை கிடைக்கலையோ அல்லது வியாதி என்றோ அல்லது குடும்ப பிரச்சனையோ அல்லது வேற ஏதாவது வாழ்க்கையில குறைவேண்டோ, அதனால அவன் மனசு வந்து போய் போதும் கர்த்தாவேன்னு சொல்லல. அப்படியான அவன் போதும் கர்த்தாவேன்னு சொன்னது என்ன அடிப்படையில சொல்லியிருக்கிறான்? அதான் நாம பாக்குறோம் பத்தாம் வசனத்துல, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உண்மை விட்டு தூரமா போய்விட்டார்கள், பரிபுடங்கள் எல்லாம் இடிச்சு போட்டாங்க, உம்முடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாங்க, தீக்கடிசைகளை கொண்டுட்டாங்க, ஆகவே நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிறேன், என்னை கொல்ல தர்றாங்க, ஆகவே எனக்கு போதும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அடிப்படையில தான் அவன் ஆண்டத்துல போய் சொல்றான் போதும் கர்த்தாவேன்னு சொல்லி. அதை விட்டு அவனுக்கு வேலை பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ வியாதிய தொல்லைகளோ அதன் அடிப்படையில் அவன் போய் போதும் கர்த்தாவேன்னு சொல்லல, அதை நீங்க விளைவிக்கணும். எனக்கு அவன் நீங்க போதும் கர்த்தாவே நான் சாக வேண்டும் என் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் அல்ல. இப்ப இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட போறேன், என்ன தெரியுமா? கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்கிற வாழ்விலும் சோறு வாரத்துக்கு இடம் இருக்கு. சொல்றது கேளு, ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக வாழ்கிற தேவனுடைய மனுஷனுடைய வாழ்விலும் சோறு வாரத்துக்கு இடம் இருக்குது. எலியா இவ்வளவு பெரிய தீக்கதரிசி, மல்டி ப்ரொஃபெட், ஆனா அவனுடைய வாழ்வில் ஒரு கட்டத்திலே மன சோர்வுக்கு வந்திருக்குது. ஆகவேதான் போது கர்த்தாவேங்கிறார். ஆகவே கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் சோர்வு வாரத்துக்கு இடம் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஆனா அந்த சோர்வு நம்மை பாதிக்க விடக்கூடாது. தட்டு தத்தி சோர்வு வரலாம், ஆனா அந்த சோர்வு நம்முடைய வாழ்வில் ஒரு பாதிப்பை கொண்டு கூடாது. சோர்வு வரலாம், ஆனால் அந்த சோர்வு தேவ திட்டங்களை தடை செய்துவிடக் கூடாது. சோர்வு வரலாம், ஆனா தேவன் நோக்கங்களை தாக்கி வைத்து விடக் கூடாது. சோர்வு வரலாம், ஆனால் தேவனுடைய கற்பனைகளை மீறிவிடக் கூடாது. நாம் எல்லாரும் வடிசர்கள் தான். சுப்பநச்சுரல் பேசு, நாம் ஒரு வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, அல்லது தேவ தூதர்களும் அல்ல. அப்படி அப்படி நாம் இங்க இருக்க முடிய அவசியமே இல்லை. சோறு வரும், ஆனா சோறுகள் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பரடைஸ் ஆக்கிடக்கூடாதுன்னு பாருங்க. சோறு வரலாம், ஆனா தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியாமல் போயிடக்கூடாது பாருங்க. சோர்வு வரலாம், அந்த சோர்வுகள் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள முடியாம போயிருக்கா. சில பேருக்கு ஏதாவது பிரச்சனை சோர்வு வந்துட்டா இன்றைக்கு சேவிசு கட்டு. ஹலோ, சில பேருடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடி வந்துட்டு கஷ்டம் வந்துடுது, சோர்ந்து போகுது, என்ன தெரியுமா? இன்றைக்கு சேவிசு கட்டு. இனி சில பேருக்கு நெருக்கடி வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு அல்ல சோர்ந்து போய் அன்றைக்கு என்ன ஜெபம் எல்லாம் கட்டு. அதை நான் சொல்ல கேளுங்க, சோர்வு வரலாம், பயராக்கியமாக இருக்கிற தேவோட பிள்ளைகளும் சோர்வு, ஆனா அந்த சோர்வு நம்முடைய வாழ்வில் ஒரு பாதிப்பை கொண்டு வராத அளவுக்கு தேவோட பிள்ளைகள் கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கும் பாருங்க. அவன் அவன் எதுக்கெல்லாமோ வைராக்கியம் பாராட்டி அதற்கு ஒப்பு கொடுத்து தன் உயிரையே கொடுத்திருக்கிறானே, சரித்திரம் சாட்சி சொல்லுகுது. அழிந்து போற காரியங்களுக்காக இப்படி இப்படி ஒரு மணி பல மனிதர்கள் வைராக்கியம் பாராட்ட முடியுமாக இருந்தால், என்றென்னும் அழிவில்லாத தேவனுடைய மகிமைக்காக அவருடைய அநாதி நோக்கத்துக்காக அவருடைய சித்தத்துக்காக அவருடைய திட்டத்துக்காக நீ ஏன் வைராக்கியம் பாராட்ட கூட? போகட்டும்,
நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான எல்லா உக்கிரத்தையும் திருப்பினான். ஆதலால் இதோ அவனுக்கு என் பிரமாணம்.
ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின்
உடன்படிக்கையை கட்டளை விடுகிறேன்.
எப்படி இருக்கு? இதே கவனன்ட் அதே சொல்றது. எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் தான் அன்னார் இன்னார் என்பதை வெளிப்படுத்தும். அதுவரைக்கும் நாம் எல்லாரும் நல்லவர்கள், குட் பீப்பிள். ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் தான் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துது. பார், இது சரித்திரம் உங்களுக்கு தெரியும். 24,000 பேர் மறைஞ்சிருக்கிறாங்க. 24,000 people have been died because of the sin. வியாதியினால் அல்ல, வருத்தத்தினால் அல்ல, பாவத்தினால், தேவனுக்கு விரோதமாக செய்த துணிகரமான பாவத்தினால் இஸ்ரவேலிலே தேவனுடைய ஜனத்திலே 24,000 பேர் மாண்டிருக்கிறார்கள், மறித்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு பின்னாடி தெரியும் என்று நம்புறேன். திசை மாறின அந்த தீக்கதரிசி, பிள்ளையாம என்கின்ற தீக்கதரிசி, மோவாபிய ராஜாவுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி நடந்த சம்பவம். யுத்தம் பண்ணி இஸ்ரவேலரை ஜெயிக்க முடியாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படி ஜெயிக்க முடியும்? யார் அவர்களை மடங்கடிக்க முடியும்? யார் தேவ ஜனத்தை தோற்கடிக்க முடியும்? என தேவாதி தேவன் அவர்களோடு இருக்கிறார். ஆகவே எவராலும் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்று மூன்று தடவைகள் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான் ராஜா பாலாக்கை பார்த்து. ஆகவே யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை தோற்கடிக்க முடியாது என்பதை அறிந்த, உணர்ந்த, தெரிந்த, புரிந்த அந்த தீர்க்கதரிசி கோவாப் ராஜாக்கு ஆலோசனை கொடுக்கிறான். ஒரு அழகான பெண்களை அனுப்பு பாளையத்துக்கு. பாளையத்தின் அழகு இவைகளாலே அலங்கோலமா போய்விட்டது. பாரு, இப்படிப்பட்ட சம்பவங்களால் சரித்திரம் நிறைஞ்சு போய்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டு எச்சரிப்பாக உலகத்தின் கடைசி நாட்களிலே இருக்கிற நமக்கும் எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. We cannot change the world, let the world can change our life. இருபத்தி நாலாயிரம் பேர் மறித்திருக்கார். சோ காரியம் போய்கிட்டே இருக்குது. மோசே, ஆண்டவர் மோசே பார்க்கிறார். மோசே என்ன செய்யறது? அழுதுட்டு நிக்கிற ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இறங்கும் பார்த்தா ஒருத்த வாரம் அவர் பொம்பளை கூட்டிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. சபை கூடி வந்து தேவ சமூகத்துல காத்திருக்குது. பட் ஐ பிலீவ் இன் காட். எல்லாரும் இருக்கிறாங்க தேவ சமூகத்துல காத்து. மோசே நிக்கிறான் தேவனுக்கு முன்பாக. அங்க பார்த்தா அருவறுப்பு. ஒரு பக்கத்துல ஜனங்கள் தேவனை தேடுது, மறு பக்கத்துல ஒரு சில ஒரு கூட்ட ஜனம் அருவறுப்பை நாடுது. பட் அவர்களும் தேவ ஜனங்கள் தான், அவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை நோக்கி அழுது புலம்புது, ஆனா ஒரு கூட்ட ஜனம் எங்கேயோ நின்று கொண்டிருக்குது. ஒரு கூட்ட ஜனம் தேவனுக்கு பயந்து சத்தியத்தை கை கொள்ளுது. ஒரு கூட்ட ஜனம் எப்படியோ வாழுது. ஒரு கூட்ட ஜனம் தேவனுக்கு பயந்து வாழுது. ஒரு கூட்ட ஜனம் தாறுமாறாக வாழுது. பட் தே பிலீவ் இன் காட். அடிக்கடி சொல்ற ஒரு வசனம் வேதத்தில், துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டரை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷனுடைய இருதயம் அவர்களுக்குள்ள துணிகரம் கொண்டிருக்க. பாவத்தை செஞ்சாலும் பரலோக தேவனுடைய தண்டனை உடனடியாக நடவாதபடியால மனுஷனுடைய இருதயம் வெறுமா பார்க்கிறேன்னு சொல்லி வேத சொல் துணிகரம் கொண்டிருக்கு. எதற்கு? பாவத்தை செய்யறது. இது ஒரு விதத்துல தேவனை பரீட்சை பார்க்கிறது. பாவத்தோடு விளையாடுறது, பாவத்தோடு விளையாடுறது, பாம்போடு விளையாடுறது பார்க்கவா? சொல்ல கேளுங்க. அது மட்டுமில்ல, பாவம் சாபமாகி நம்முடைய சந்ததியையும் பாதிக்கும். எங்க நம்பினா நம்புங்க, நம்பட்டா விடுங்க. I speak the truth. சாபம் என்ன? நம்ம எல்லாருக்கும் பாவம் தான் தெரியும். ஆனா சாபம் என்ன? சாபம் தான் சந்ததி அட்டை பண்ணுது. சில பேருக்கு சில காரியங்கள் பாருங்க, பெரும்பாலான ஆக்களுக்காக ஆக்கத்துக்கு டைரக்டா கேட்டு கண்டுபிடிச்சது தெரியுமா? அஸ்மா எப்படி உடனே கேட்பேன், உங்க அம்மாவுக்கு இருக்குதா, அப்பாவுக்கு இருக்குதா, பாட்டிக்கிறதா? ஏண்டா 99 விதமான ஆக்கள் எஸ். அது அப்படியே சந்ததி சந்ததியா வருது பாரு. ஏன் தெரியுமா? பாவ சாபம் வந்து ரத்தத்தில் கலந்திருக்குது பாரு. அங்குதான் பாவத்துக்கு பரியாசத்தை செய்கிறது ரத்தமே. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. எழுதப்பட்டிருக்க வேத வாக்கியம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது! நம்முடைய ரத்தத்தில் கலந்திருக்கிற பாவத்தை இருந்து நம்மை விடுதலையாக்க, நம்மை சுத்திகரிக்காக தேவகுமாரன் தன்னுடைய குற்றமற்ற மாசற்ற விரையப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, நரகத்தின் கோர பிடியிலிருந்து வீட்டெடுத்திருக்கிறாரே. பேசிட்டே போகலாம். ஆனா முதலாவது வைராக்கியம் தேவனை குறித்த வைராக்கியம், இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய வைராக்கியம், பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம். ஹலோ, முதலாவது நமக்குள்ள இருக்க வேண்டியது தேவனை குறித்த வைராக்கியம். நம்பர் டூ, பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குமாக இருந்தா எவ்வளவு நல்லவா இருக்கு. கத்தாவே ஏன் தெரியுமா? என்ன கவனிங்க, பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயம். ஹலோ, பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் இலகுல பாவம் செய்ய மாட்டான். அவனுக்கு தெரியும், நான் எங்க போனாலும் பார்த்துட்டே இருக்கு. அதை உறங்காத கண்கள், தூங்காத கண்கள். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தூங்காத கண்கள், உறங்காத கண்கள். இன்னும் வெளிப்படுத்த விஷயத்துக்குள்ள போனால் பூமி எங்கும் சுத்தி பார்க்கிற அவருடைய 7 கண்கள். எங்கே ஓடுவேன், உமக்கு மறைவாக எங்கே போவன், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பூமி கீழே என்ன சமுத்திரத்தின் ஆழத்துல போகிறோம் அங்கே நிற்கிற, பாதத்துக்கு படிக்கப்பட்ட அங்கே இருக்கு, உமக்கு மறைவாக எங்கே போகணும். சங்கீத என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை காரணம் தேவனுக்கு பயப்படுற பயம். எங்க போனாலும் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, எதை செய்தாலும் பார்த்துட்டே இருக்கிறாரு, எந்த சிவருக்குள்ள இருந்தாலும் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அம்மாக்கும் மறைக்கலாம், அப்பாவுக்கும் மறைக்கலாம், மனுஷிக்கும் மறைக்கலாம், புருஷனுக்கும் மறைக்கலாம். கத்தாவே உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன். This is the fear of God. அவதான் யோசிப்பு, தேவனுக்கு பொறாதமாக நான் இப்படி அவதான் பார்த்துட்டு இருக்கிறாரு. வீட்டுல ஒருத்தர் இல்ல, ஆனா அவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆகவே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? நமக்கு தேவ பயம் குறைஞ்சு போகும். பக்தியற்ற உலகத்தில் வாழ்றோம் பாருங்க, பரிசுத்தமான உலகத்தில் நாம வாழல, பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், அசுத்தம் நிறைந்த பூமியில வாழ்றோம். இங்கேதான் நீ பரிசுத்தத்தை காத்து, இங்கேதான் நீ பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ தேவன் பிள்ளை என்பதை இங்கேதானே நீ வைராக்கியத்தை காட்டணும் பாருங்க. நீ உலகத்தை ஜனங்களுடைய பாவத்தோடு ஒத்து போனா உன் வைராக்கியம் எங்கே? நீயும் உலகத்து ஜனங்களை போல தலைவணங்கினால் உன் வைராக்கியம் எங்கே? பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் என்பது மாற்று மொழியில சொல்ல போனால் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறது. படிங்க 12 அதிகாரம் 4வது வசனம் படிக்கிறேன். படி 12வது அதிகாரம் 4வது. சக் சக் சரியா வாங்க, சரியா போ.
பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை.
பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில், அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம் உண்டு உண்டு உண்டு. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. உலகத்தில் எத்தனை விதமான போராட்டம் உண்டு. கடந்த கால சரித்திரங்கள் பலவிதமான போராட்டங்களை குறித்து நமக்கு வகை இருக்கிறது. என்ன கவனிங்க, உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா நமக்கு உள்ளே இருக்கிற போராட்டம் தான் நமக்கு மிகப்பெரிய போராட்டம். அது என்ன போராட்டம்? ஆவிக்கும் மாமிசத்துக்கும் இடையில இருக்கிற போராட்டம். ஹலோ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டு. ஹலோ, நான் சொல்றத கேளுங்க கேளுங்க கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல அல்ல அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு போராட்டம் உண்டு. அது என்ன போராட்டம் உண்டு? ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக, மாமிசம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிற ஒரு போராட்டம் எனக்குள்ள இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆகவே இந்த மண்ண சரித்திருந்து என்னை விடுதலையாக்குறவன் யார் அப்படி என்று சொல்றார் அவர். பாவத்துக்கு விரோதமாக நீ போராடுகிறது தான் பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் சொல்றேன். ஹலோ, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறதுன்றா என்ன? பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறது, பாவத்துக்கு விரோதமாக போராடுறது. வெளியில போனா பாவம் தான். ஆகவே பாவம் நிறைந்த சூழ்நிலையில தான் அதுக்கு விரோதமாக போறான். கடலில் மீனை பார்த்திருக்கிறேன். ஒரு காரியம் தெரியுமா, மீன் வந்து எப்பையும் தண்ணி போற போக்கிலேயே போகாது, அதுக்கு எதிராகத்தான் போகும். அதுக்கு அந்த வல்லம் இருக்கு, அந்த சக்தி ஆண்டு கொடுத்து வச்சிருக்கு. நீரோட்டத்தோடு போய்கிட்டு இருக்க அள்ளுப்பட்டு போயிருக்க போகா, அது எப்படி எதிர்த்து போகும்? அதுக்கு அந்த பலத்தை ஆண்டு கொடுத்திருக்கிற. இங்க நான் பாக்குறேன் பல கார்களில் பிஷ் எல்லாம் ஒட்டிருக்காங்க, அதுக்காக ஆண்டு ஒரு சோதனை. எனக்கு முதல்ல தெரியாது இதெல்லாம் ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. இன்று வரைக்கும் எனக்கு 100 விதம் அதுக்கு விளக்கம் தெரியாது. ஆனா நான் எனக்குள்ள யோசிச்சிருக்கேன் தெரியுமோ, கடலில் மீன்கள் வாழ்ந்தாலும் கடல் தண்ணீர் உப்பு இருந்தாலும் அந்த உப்பானது மீன்ல ஒட்டி கொள்ளாம இருக்குது. அதுபோல நாமும் இந்த பூமியில வாழ்ந்தாலும் பூமியில பூமி பாவத்தால நிறைஞ்சிருந்தாலும் பாவத்தோடு நாம் ஒத்து போகாதபடியால் நாமும் இந்த பூமியில வாழுகிற மீன்கள் தான். பாரு, கவனிங்க, பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் என்ன? பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறது. உள்ளே இருக்கிற போராட்டம், உள்ளே தோற்று போனவன் வெளியிடையே தோற்று போனவன். நாம் பாடலாம், ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், மண்டாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், 4 பேருக்கு நல்லவன் போல தோணலாம், காட்சி அளிக்கலாம், ஆனால் உள்ளே நாம் தோற்று போய்விட்டால் வெளியே தோற்று போட்டவன், தோற்று போனவன். பாவத்தின் மேலே நமக்கு வெற்றி வேண்டும். பிசாசு சொல்லுவான், தம்பி உனக்கு இந்த பாவத்திலிருந்து மீட்பு கிடையாதுடா, தங்கச்சி உனக்கு இந்த பாவத்திலிருந்து ஜெயம் கிடையாது, என்ன செய்யறது, அது உண்ட பலவீன நீ. அது ஆண்டவருக்கு, ஆண்டவர் இவங்க சேச்சில் அடிக்கடி தான் சொல்லுவாங்க, அதை கண்டுபிடாது, இது உண்ட பலவீன ஆண்டவர் தெரியும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி பிசா சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு சொல்றேன், எந்த பாவத்தின் மேலே உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த பலத்தை உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, உங்களையும் என்னையும் சகல சத்தியத்துக்குள்ளையும் வழிநடத்த எனக்குள்ள உனக்குள்ள வந்துவிட்ட பரிசுத்த ஆவியான தேவனுடைய வேலை என்ன? நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் அவருடைய மகிமைக்காய் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காய் தூக்கி நிறுத்துவதற்காகத்தானே தேவ ஆவியானவர் எனக்குள்ளே உனக்குள்ளே வந்திருக்கிறார். பாட்டு பாடுறதுக்கும் சோத்திரம் பண்றதுக்கும் மட்டுமல்ல. கருவானவர்களே,
ஒரு ஆண் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கூட்டிட்டு வரா, முழு சபையும் இருக்குது, மோசி ஆண்டு நினைக்கிறான், ஆனா ஒருத்தம் புஷ்ப அந்த பாத்தத்தில அந்த காட்சியை பார்த்ததுல அவனுக்கு வயசு மூத்தவர்கள் இருக்கார்களே, அவளும் பார்க்க அனுபவம் மிக்கவங்க இருக்கார்களே, அவனால இருக்க முடியல. அவன் பெற்ற அவை அப்படிப்பட்டது, அசுத்தத்தை அவனால தாங்க முடியல, பாவத்தை பொறுத்து கொள்ள முடியல. ஆகவே எழுப்பினான், கையில ஒரு இட்டி எடுத்தான், ஏற போனான், ஒரே குத்து. என்ன கேட்டீங்களா, இது பரிசுத்த குத்து பாரு அல்லது பாவத்துக்கு விரோதமான குத்து பாரு. பைபிள் சொல்லுது அதற்கு உடனே வாதை நிறுத்தப்பட்டது. இங்க ரெண்டு பேர் அவன் ஈட்டியால குத்தின போது உடனே இந்த பாவத்தை நிறுத்தினா வாதை நிறுத்தப்பட்டது. பாவத்தை நிறுத்தினா வாதை நிறுத்தப்பட்டது. ஏன்? ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற பாவம் சபைக்குள்ள இருக்க கூடாது, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற பாவம் பாளையத்தில் காணப்படக்கூடாது, அதை சகிக்க முடியாது. பிணக்காசு எடுத்தா ஈட்டியை பாருங்க. எனக்கு அப்படி இதை செஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரிய ஓடியத்தை உடன்படிக்கை செய்யறாரு அவனுக்கு. என்ன கேட்டீங்களா இருந்தா, என்ன கேட்டீங்களா இருந்தா, கத்தருக்கு முன்னாடி நிக்கிற நான் சொல்றேன் கேளுங்க, பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளோடும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய காத்திருக்க தெரியுமா? ஐயா அது மட்டும் அவனுக்கு மாத்திரம் சொல்றாரு, அவன் சந்ததிக்கும் அந்த ஆசாரி ஊழியத்தை அவன் ஒரு வைராக்கியம் பரிசுத்தத்துக்காக அவன் பாராட்டின ஒரு வைராக்கியம் அவனுக்கு மட்டுமில்ல, அவன் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிருக்குதுன்னு சொன்னால், நீயும் பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டிப்பாரு, உனக்கும் சோதனை வரும், உன்னையும் பாவத்துக்குள்ள தள்ளத்துக்கு சோதனை வரும், உன் பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு வரும் சோதனை, வைப்பான் பிசாசு கண்ணிகளை, அது பல விதத்துல வரும், பல உருவத்துல வரும், பல விதத்துல வரும், பல கோணங்கள்ல வரும். ஆனா நீ எச்சரிக்கையாரு, கவனமாக இரு, நீயும் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டிப்பாரு, உனக்கு மாத்திரம் இல்ல, உன் சந்ததிக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டிடாவிட்டால் என்ன வந்து கேளுங்க பாரு. என்னதான் நான் கத்தர் நான் மாறாதவர் என்று மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படி 13 வசனம், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். விபரமாக பேசலாம், ஆனா நேரம் போய் மூன்றாவது நாம் பார்க்க பாராட்டக்கூடிய வைராக்கியத்தை குறித்து நாம் சீக்கிரம் பார்த்து நாம் முடிப்போமே. சங்கீதம் 69 அதிகாரம் 9 வசனம், எல்லாரும் படிக்கிற சங்கீதம் 69:9.
உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகளின் மேல் விழுந்தது.
திருமபுருகப்படி,
உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகளின் மேல் விழுந்தது.
முதலாவது தேவனை குறித்த வைராக்கியம், இரண்டாவது பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம், மூணாவது வைராக்கியம் உம்முடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது. இயேசு கிறிஸ்து குறித்து சங்கீதக்காரன் தீக்கம் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீக்கம் எங்க நிறைவேறுது? யோவான் 2 அதிகாரத்தோடு காட்டுங்க. யோவான் சுவிசேஷம் 2:14 வசனத்தை படிங்க. சக் 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 யோவான் 2:17. யோவான் சுவிசேஷம் 2:17 வசனம் படி. 2:17 வசனம்
அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீடர்கள் நினைவு கொண்டார்கள்.
எழுதியிருக்கிறது எங்க எழுதியிருக்கிறது? சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்க இயேசுடைய வாழ்வில் நிறைவேறதை சீசர்கள் எழுதப்பட்டிருக்க தீர்க்கத்தை நினைவு கொண்டிருக்கார். இப்ப என்ன கவனிங்க, சோ மூன்றாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய பக்தி வைராக்கியம் என்ன தெரியும்? முதலாவது தேவனை குறித்த வைராக்கியம், இரண்டாவது பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம், மூணாவது வீட்டை குறித்த வைராக்கியம். வீடு என்றா என்னங்க? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சபையை குறித்த வைராக்கியம் நமக்கு பொதுவா நம்ம எல்லாருக்கும் நம்ம சொந்த குடும்பத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கு. குடும்ப கௌரவம், ஃபேமிலி டிக்னிட்டி, ஓ பிரஸ்டீஜ், அந்தஸ்து, நம்முடைய காரியங்கள் வெளியில் போயிடக்கூடாது. குடும்பத்தை குறிச்ச வைராக்கியம் தப்பில்ல, எல்லாருக்கும் அது இருக்கணும், குடும்பத்தை காக்கணும். ஆனா அதே போல தேவனுடைய குடும்பமாகிய சபை,
தேவனுடைய வீடாகிய சபை குறித்தும் ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். இன்னைக்கு சிலருக்கு ஆண்டவரை குறித்து வைராக்கியம் இருக்குது, ஆனா சபை குறித்து வைராக்கியம் இல்லையே. அவனுக்கு தெரியும், அதுக்கு வேற எல்லாம் சிலைப்பட்ட குடும்ப அந்த வசனத்தை ஏதுவெல்லாம் விளக்கணும் சொல்லுவாங்க. அது அப்படி இது அப்படி எல்லாம் இன்டகிரேஷன்கள் மலிஞ்சு போய் கிடக்குது. உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. சபை குறித்த ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும் என்று சபையின் ஆண்டவர், சபையின் தலைவர், சபையின் பிரதான மேய்ப்பர் ஆண்டவர் இயேசு விரும்புறதுக்கு விரும்புறது என்ன தப்பு இருக்குது? வீடு சபை ஏன் தெரியுமா? சபைதான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று தீமோத்து எழுதுகிறார் பவுல். அப்ப இங்க இருந்துதான் சத்தியம் போகுது உலகத்துக்கு, அவிசுவாச உலகத்துக்கு, அஞ்ஞான உலகத்துக்கு, பாவ நிறைந்த உலகத்துக்கு. இங்க இருந்துதான் சத்தியம் போகுது, சுவிசேஷம் போகுது, தேவனுடைய வார்த்தை போகுது, தேவனுடைய வல்லமை போகுது, தேவனுடைய வசனம் எங்க இருந்து போகுது? சபையிலிருந்து போகுது. இங்க இருந்துதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது. அவர் சபை ஆண்டவருடைய கண்டுபிடிப்பு, இது தேவனுடைய உள்ளத்திலே இருந்தது. ஆகவே பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது ஆண்டவர் சபை உலகத்தில் நிறுவினார். இன்றைக்கு அகில உலகமும் அவருடைய சபைகள் வியாபித்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரர் சொல்றார், நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன். ஆண்டவருடைய வீட்டிலே ஆண்டவருடைய சபையில நாட்டப்பட்டவளாக இருக்கணும். அது பச்சையான மரத்தை போல இருக்கணும், அது கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்கணும். ஆனா சில பேர்ல ஒரு யாரும் பிளவிட்டுட்டான், ஏதாவது ஒரு டிசிப்ளின் ஆக்சன் எடுத்து எடுக்கிறதுனா அப்படி நான் வரமாட்டேன். தம்பி இப்படி செய்யாத, சங்கச்சி இப்படி செய்யாத, நீ சேர்ந்து பிள்ள இப்படி திருத்தி இதை செய்வதுன்னா அப்படி நான் சேர்த்துக்கு வரமாட்டேன். Don't try to take any discipline action on me. If you take that, I will go out. There's an open door. பல சபைகள் கதவு திறந்திருக்கு. Okay. எங்க போகல? எங்க போகல? ஆனா உன்னை ஆண்டவர் எங்க வைத்தார் என்பது நீ தெரிஞ்சவன். எங்க உன்னை நீ நாட்டினாரோ அங்க நீ நாட்டப்படணும். எங்க உன்னை ஆண்டவர் வச்சாரோ அங்க நீ இருக்கணும். அங்க இருந்து உன்னை வெளிப்படுத்தணும். உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய ஊழியத்தையும் மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நீ உன்னை வெளிப்படுத்தணும். ஆகவேதான் திமோத்துக்கு பவுல் எழுதுறாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. சபையிலே உன்னை குறித்து மற்றவர்கள் நற்சாட்சி சொல்ல வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையினாலே, உன் ஜீவியத்தினாலே, உன்னுடைய ஊழியத்தினாலே ஏற்படுகிற நற்பலங்களை குறித்து நாலு பேர் சாட்சி சொல்ல, அது தேவனுக்கு மகிமையாக இருக்குமே. நம்ம எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஏதாவது காரியங்களை குறித்து, சபை எடுக்கிற காரியங்களை குறித்து கதைக்கிறதுக்கு, கருத்து சொல்றதுக்கும், அபிப்பிராயங்கள் சொல்றதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா அன்பு நெஞ்சங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்ள விரும்புறது என்னவென்றால், நாம் அபிப்பிராயம் சொல்றதுக்கு மாத்திரம் சபையில் ஆண்டவர் அவளை வைக்கல. நம்ம முதலாவது பங்காளிகளாக மாறணும், பார்வையாளர்களாக அல்ல. நாம் ஆண்டவருடைய சபையின் வளர்ச்சிக்கு பாடுபடணும், ஆண்டவருடைய சபையின் பாதுகாப்புக்கு நாம் பாடுபடும். ஆண்டவர் என்னை ரட்சித்தார் இந்த இடத்துல வைத்திருக்கிறார், நான் ஏதாவது விதத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சபைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக என்னால இந்த சபைக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டாகணுமே. ஒரு தவித்தால் மறிச்ச போது எத்தனை பேர் அழுதாங்க தெரியுமா? அதுக்கு முத பல மறிச்சுக்கலாம், போனா போட்டு கண்டு விட்டுருவான் போச்சேருக்கு. ஆனா ஒரு தவித்தால் மறிச்ச போது எத்தனை உள்ளங்கள் அங்கலாய்த்து வேதனை பிடிச்சாங்க தெரியுமா? எனக்கு அறிமான குழந்தை, சபை குறித்து ஒரு வைராக்கி நமக்குள்ள வர. மாறாக சபை குறித்து போய் ரட்சிக்கப்படாத கொண்டு கதைக்கிறது அது தேவனுக்கு விரோதமான ஒரு செயல் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு சொல்றேன், மட்டுமல்ல கண்டிப்போடு சொல்றேன். ஓகே, சபையில சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியாத சில பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், மேபி காட் நோஸ் எவ்ரிதிங். ஆனா சபையில் நடக்கிற தவறுகளையோ பிரச்சனைகளையோ நன்மை இல்லாத காரியங்கள் ஒருவேளை அப்படி இருந்தா அதை போய் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்றதால நமக்கு என்ன நன்மை இருக்குது, அதனால தேவனுக்கு என்ன மகிமை இருக்குது? மாறாக ஆண்டவுடைய ராஜ்யத்தை நாம இன்னும் மட்டுப்படுத்துறோம், ஆண்டவுடைய சபையை குறித்து நாம கேவலப்படுத்த கூடாது. எங்க நம்ம குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், ரகசியமாச்சு, தப்பு இல்லை. ஆனா ஆண்டவுடைய குடும்பமாக சபையில் ஒரு காரியம் நடந்து விட்டால் மாத்திரம் அடுத்த நாளைக்கு வெளியில தெரிய வர்றது எப்படி? ஐ ஆம் சர்ப்ரைஸ். இதுல போய் மற்றவர்களுக்கு சொன்னது, ஆனா எத்தனை பேருக்கு நாம நற்செய்தி சொல்றது துர்ச்செய்தி சொல்றது உடனே போயிடுது பாருங்க. ஆனா நற்செய்தி சுவிசேஷம் இன்னும் படியில போகுதுன்னு பாருங்க. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு சொல்ல 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 சொல்லனாலும் சொல்றோம், ஆனா சொல்லக்கூடாது கூட தக்கத்தை சொல்லிடுறோம் பாருங்க. வேகமாக போகுது. ஐ ஆம் ரியலி சர்ப்ரைஸ். இதுவும் ஆண்டவருடைய வீட்டை குறித்த வைராக்கியம். ஓகே, இன்னொரு பக்கத்துல சரி, சபையில் ஒரு சில தவறு நடந்திருக்கலாம், தப்பு நடக்கலாம். இப்படிதான் நான் சொல்லும் போது ஏதோ சபையில் நடந்துட்டாதான் பாஸ்டர் பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. அப்படி ஒண்ணு இல்லை, எனக்கு தெரிஞ்சவன் கத்தர் அறிவார். இப்ப என்ன கவனிங்க, ஒருவேளை சபையில ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா நம்முடைய பொறுப்பு, வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? முதலாவது நாம போய் ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே என் சபையை காப்பாத்து, கத்தா இது உம்முடைய வீடப்பா, அடுத்த உம்முடைய ராஜ்யம்ப்பா, நீ ரத்தம் சித்தி சம்பாதிச்ச சபை, இதுல ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, இதுல ஒரு பழுது வந்துடக்கூடாது, அப்படி நடந்துடக்கூடாது, கத்தாவை பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது யாராவது ஒருவரை குறிச்சு ஏதாவது கேள்விப்பட்ட அந்த ஊழியக்கண்ணுக்கா முதலாவது நம்ம மண்டாரவனை ஜெபிக்கணும், ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை பாதுகாருங்க, அவன் தவறி போயிடக்கூடாது, அந்த ஊழியக்காரிய காப்பாட்டுங்க, அவன் தவறி போயிடக்கூடாது, அடுத்த உதவி செய்யுங்க. இது வல்லவா ஒரு இது ஒரு நல்ல இதயம் உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை? அதை விட்டுட்டு நம்ம எல்லாருக்குமே நெருக்கமான உருக்கமான ஒரு விஷயம் இருக்குதாங்க. உடனே நாம செய்தியை பாஸ் பண்ணிட்டோம், அவர் என்ன நாலு பேருக்கு பாஸ் பண்ணுவார், பிறகு மூக்கு காது கையில வச்சு முழு உருவம் வந்து அது டேமேஜ் கொண்டு வருது பாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே போகும்போது அவர்கள் எப்படி ஆண்டவரை அறிவார்கள், எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், எப்படி மனம் திரும்புவார்கள்? எல்லா இடத்திலும் குறையட்டும், நாம் பேசுகிற என்ன கேள்வி எந்த வாழ்க்கை இருக்குது உள்ளத்தோடு கத்தாவை மண்ணியும் என்று ஆண்டோட சமூகத்தில் நாம நம்மை குறித்து மண்டாடி மற்றவர்களுக்காக நாம மண்டாடி தேவ சமூகத்தில் பிரியமா இருக்குமே, பிரதியாக இருக்குமே. ஐயா, நீ இருக்கிற சபை உன்னால கட்டப்படணும், மாறாக இடிக்கப்படக்கூடாது. நீ இருக்கிற சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், மாறாக சாபமாக மாறிடக்கூடாது. நீ இருக்கிற சபைக்கு நீ ஒரு நன்மையாக இருக்கணும், மாறாக தீமையாக இருந்திருக்கூடாது. நம்முடைய சபை குறித்து மற்றவர்களுக்கு கதைக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உறவே இல்லை. இது தேவனுடைய வீடு அப்படி நீங்க கதைக்கலாம், ஆனா காட் நோஸ் எவ்ரிதிங். தேவனுடைய சபைகள் செவிகள் எல்லாவற்றையும் கேட்டுட்டே இருக்கும், எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புமைக்க. ஆகவே மூன்று விதமான வைராக்கியத்தை குறித்து மூன்று விதமான வைராக்கியத்தை குறித்து, ஒன்னு தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் நம்ம எல்லாருக்குள்ள வரணும். நம்பர் டூ, பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் நம்ம எல்லாருக்குள்ள வரணும். அநேகருடைய பரிசுத்த வாழ்வு கெட்டு போறது நாவாது, கண்டதையும் கதைக்கிறது. நாவானது சரீரம் முழுவதையும் கரைப்படுத்துது என்று நமக்கும் பரிபிடத்திலிருந்து ஒரு தூது தூதம் கொடுத்து குரட்டை கொடுத்து நாவலை வைக்கணும். பரிசுத்தம் குறித்த வைராக்கியம், நம்பர் த்ரீ சபை குறித்த வைராக்கியம். இந்த மூன்று விதமான வைராக்கியம் ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்குள்ள வந்துட்டா வாழ்க்கையை மாறும். நம்முடைய கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிழ்வோம்.